ஓம் சிவாய நமஹ. சைவம் டா தாஜின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவிளையாட புராண சொற்பொழிவு. வழங்குபவர் சிவ திரு பிரபாகரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
நிக்கவரம் எனக்கு நீதா, மனக்கவலை நிற்கின்ற தென்மதுரை நிர்மலனே, எவ்வுலகம் ஆக்கின்ற சுக்கநாதா, நம பார்வதீபதையே, அரகர மகாதேவா, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஆடகமதுரை அரசே போற்றி, கூடல் இலங்கு குருமணி போற்றி, நிலையும் தலைமையும் வைக்கின்ற நயார் அவர்களுக்கும் காந்தோர் பெருமக்களுக்கும் எளியனுடைய பணிவான வணக்கங்களை முதலே தெரிவித்துக் கொண்டு, எல்லாம் கடந்திருக்கிற அண்டம் கடந்த பொருள், அழகந்த வெள்ள பொருள், பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள் என்றே பல்லாண்டு பாடக்கூடிய நிலையில் இருக்கிற ஒரு பொருள், எல்லா தத்துவங்களையும் கடந்திருக்கிற ஒரு பொருள், இந்த கலிமலனுடைய மண்ணை சுமந்த ஒரு மாண்பு, அதுதான் இன்றைக்கு அதன் அடிப்படையிலே சிந்தனைகள். இத்தமனாளர் என்று பேசுவார் மாணிக்கவாசகர் பெருமாள். நாள்தோறும் அவர் திருமண கோலம் கொண்டு இருக்கிறாராம். ஆனால் மதுரையில தடாதக பிராட்டியார வந்து திருமணம் செய்து கொண்டார் என்று ஒரு கல்யாணம் தான் நமக்கு தெரிகிறது. சித்திரை மாதத்தில் நிகழ்கிற திருமணம் தான் நமக்கு தெரிகிறது பெருவழக்காக. அதுக்கு இந்த பாசு கேட்டெல்லாம் அடிச்சுக்கிட்டு வர்றது, டிவி முன்னாடி உட்கார்ந்து பார்க்கறதெல்லாம், சட்டம் இல்லாம இன்னொரு கல்யாணம் நடக்குது தை மாதத்துல. இவள் பேரரசியா இருக்கக்கூடிய நிலையிலே திருமணம், அதனாலே மிகப்பெரிய ஆரவாரம். தட்சனுடைய மகளாக இருந்த போது திருமணம், அது சாமி கைலாயத்தை கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டாருங்க. பார்வதி கல்யாணம் இங்க நடந்தது இமவானுடைய தலைநகரத்துல, மீனாட்சி கல்யாணம் மதுரையில நடந்தது, இன்னொன்னு குக்கிராமத்துல கடற்கரை நெய்தல் ஊரிலே போய் திருமணம் செய்து கொள்கிறார். ஆக பெருமான் மிக எளிவந்தவன். கல்யாணம் என்றால் என்ன? மங்களத்தை தருகிற நிகழ்ச்சி. கல்யாணம் செய்தார்கள், அது பொருத்தமாகவும் துர்த்தமாகவும் அமைந்து எல்லா நலன்களையும் வாழ்க்கையில தர வேண்டும். மண்ணின் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணி நல்ல கதிக்கு யாதுமோ குறைவிலை கண்ணினல்லகுதுரும் கடுமல வளநகர் பெண்ணி நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. அதனால மண்ணி நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் பெண்ணி நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததுனாலே மண்ணி நல்ல வண்ணம் வாழலாம், அதான் திருமணம். அப்படிப்பட்ட திருமணத்தை பெருமான் மதுரையில ஒரு ஆடல் காரணமாக நிகழ்த்தி காட்டுகிறார். இறை அருள் எங்கே நிற்கும் என்று யாராலும் சொல்ல முடியாது. சொலற்கரிய சூழலாய் இது உன் தன்னை சொல்லுவதற்கு அருமையான சூழ்நிலை உடையவன் இறைவன். நம்முடைய சூழ்நிலையோட வைத்து அவனை உணர்ந்து கொள்ள முடியாது. அவனுடைய நிலை நமக்கு வருமானால் அந்த சூழலை அவன் தருவானால் சூழுமா சூழே என்று சொல்வார் திருவிசையாச்சு. அந்த நிலை நமக்கு கொடுப்பானால் அவன் காட்டுகிற கண்ணின் வழியாக அவற்றையெல்லாம் கண்டு அனுபவிக்கலாமே தவிர நம்மாலே நம்முடைய அறிவு கொண்டு அளந்து காண முடியாது. பெருமான் பாட்டுக்கு உருகிறவன் மாதிரி அம்மையும் பாட்டுக்கு உருகிறவர். ஆனால்தான் மதங்கள் குலத்தோன்றிய எம்பெருமாட்டினன் பேரழகினர். அம்மா எங்க வேணாலும் போய் அவதாரம் எடுத்து அந்தந்த குலங்களை எல்லாம் வாழ்விக்கிற சிறப்புடையதாக. ஆனால்தான் லலிதா சகசிராமத்துல ஒரு நாமாவளி மாரங்கியாய நமக என்று அதை எடுத்துக்கொண்டு அற்புதம் வச்சு. மதம் கருனா பாணர் குலத்தை சேர்ந்தவர். அங்க போய் அம்மா பிறக்கிறார். அப்படி பிறகுறதுக்கு முன்னாடி அவர் இசை இசையினாலும் உடையவர். அவருடைய பெருமையெல்லாம் பற்றி மிகச்சிறப்பாக நூல்கள் சொல்லுகின்றன. அதுபோல பாணர் வீட்டிலே பிறந்த மாதிரி அந்த கடல்ல வலை வீசுகிற மீனவர் பரதவர குலத்திலே போய் பிறக்கிறார். அது பெருமானுடைய இச்சை. அது இன்னைக்கு கூட சிவகாமி நடராஜா தேர்ல வர்ற போது அந்த ஈசான மூலையில வந்து அந்த சிதம்பரத்துக்கு அருகில இருக்கக்கூடிய பரதவர்களெல்லாம் வந்து எங்க விட்டு பொண்ணு மாப்பிள்ளை வர்றாங்கன்னு சொல்லி அந்த தேர்ல வைப்பாங்க. எல்லாருக்கும் இடம் கொடுத்துருக்கு. நம்முடைய சமயம் யாரையும் ஒதுக்கி வைக்கல. தெய்வம் ஒதுக்கி வச்சா தானே சமயம் ஒதுக்கி வைக்க முடியும். தெய்வம் யாரையும் ஒதுக்கி வைக்கல. மண்ணு மகேந்திர மலையில் இருந்து சொன்ன ஆகமம் தோற்றுவித்தருளியும் துர்வாசகத்துல ஆகமம் நிறைய சொல்லினார், பலருக்கு சொன்னார். இதை திருநாவுக்கரசன் எடுத்துக்கொண்டார். பண இல்லாகமம் சொல்லும் தன் வாங்கிக்கே. யாரு பிரியமானவங்களோ அவங்களுக்கு தான் விஷயங்களை சொல்லணும், ரொம்ப அணுக்கமா இருக்கிறவர்களுக்கு சொல்லணும். முதல்ல தன்னுடைய துணைவியாருக்கு சொன்னார், இணையிலா எழு இடைமாமரில் பனையில் ஆகமம் சொல்லும் தன் வாங்கிக்க. திருவிடை முருதல்ல சொல்ல முடியாத இணை சொல்ல முடியாத பெருமை ஊரான் அந்த இடைமருது. அங்க வந்து அம்பாளுக்கு ஆகமங்கள் பல்வேறு வகையாக விளங்கி தோன்றுகிற ஆகமங்கள், பனையில் ஆகமம் பனை தெழுகிற ஆகமங்கள், சிந்திக்க சிந்திக்க புது புது கருத்து. அந்த சித்த மாசகல வருகிற சிவாகமங்கள் அவற்றையெல்லாம் அம்மாவுக்கு சொன்னாங்களாம். அது மாதிரி மக தனி இடத்துல இருந்து மதுரை பெறான் அந்த உபதேசத்தை செய்கிற. வேறிடத்து வைகி மந்தனமான வேதமறை பொருள் உணர்த்தும் மாதோ. ஒரு தனியான இடத்துல ஏகாந்தமான இடத்துல இருந்து உயர்ந்த விஷயங்களை சுவாமி சொல்றார். அதை கேட்கக்கூடிய நிலையும் அம்மாவுக்கு இருக்கு. ஆனாலே கேட்கிற போது கொஞ்சம் என்ன காரணம் எல்லாம் திருவருள் வரம் தான். எந்த காரியம் செய்தாலும் அதுல திருவருள் மயம். அதனால அம்மா கொஞ்சம் கேளாத மாதிரி லேசா ஆயிரவா கொட்டாது விட்டாங்க. சாமிக்கு பொறுக்கல. சாமி யாரா இருந்தாலும் பணி கொள்ளுவார். பணி கொண்ட பிறகு அந்த பணியிலே சரியாக நிற்கவில்லை என்று சொன்னால் புளிய வளாரால் மோதுவிப்பாய். சாமி மாதிரி தண்டனை கொடுக்கிறவங்க அந்த தண்டனை உணர்றதுக்கு ஆற்றல் இல்லை. பணி தருவான், பணி பிழைக்கில் புளிய வளாரால் மோது வைப்பாய். அப்படி கொடுத்தா தான் உயிர்களுக்கு நினைப்பு இருக்கும். சரியா செய்யணும், சரியா செய்யணும். இந்த கண்டிக்காததுனாலையும் தண்டிக்காததுனால பல நிலைகள் நாம இந்த சிறந்த வல்லாளன் செஞ்ச தேர் இருக்கு பாருங்க, அது போல அந்த தேர் இருக்கணும்னு சொன்னா சரியா இருக்கணும். அது கட்டு உழைந்தது போல நம்முடைய சமுதாயத்தில் பல நிலைகள் தக்கவர்கள் இப்படி இப்படி இருக்கணும்னு சொல்லணும். நமக்கு என்ன நமக்கு என்ன நமக்கு என்ன போனதுனால பல காரியங்கள் அருகி வருகிறது, நல்ல விஷயங்கள்லாம் அருகி வருகிறது. அம்மாவுக்கு அந்த மாதிரி கொஞ்சம் அயற்சி தோன்ற மாதிரி அந்த அம்மாவும் நடிச்சிருக்காங்க. இந்த ஐயா நடிக்கிற மாதிரி அந்த அம்மாவும் நடிக்கிறாங்க. நடிச்ச உடனே தக்க பொருளை நீ அலட்சியமா கேட்டதுனால நீ போய் அந்த வலைஞர் குலத்துல நாளும் நாளும் கொடிய கொலை செய்து கொண்டிருக்க ஆயிரக்கணக்கான கொலை. ஒரு கொலையில இருந்து வலை வீசினா லட்சம் ஆயிரம் துடி துடிச்சு கண் முன்னாடி பார்க்கலாம். வலை வீசினா அதுல அகப்படுகிற மீன்களை எல்லாம் பிடித்து பிடித்து துடி துடித்து சாவதை பார்த்து வாழ்கிற வாழ்க்கை அது அவர்களுக்கு. ஒவ்வொருவருக்கும் ஒரு நிலை. அந்த நிலையில அவர்கள் குலத்துல போய் நீ தோன்றுவாயாக சொன்னாங்க. இப்படி நீங்க சாபம் போடலாம், அம்மாவுக்கே சாபம் போடுறோம் அப்படின்னு சொன்ன. நான் வந்து அங்க ஒரு காரணமா வரணும், அதுக்காக நீ போக முன்னாடி எங்க இவர் போகணும்னு நினைக்கிறாரோ அங்க சித்தக்திய அனுப்புறாரு. அதுதான் திருவருளுடைய வீழ்ச்சி. இந்த கதைகள் என்ன சொல்லுதுன்னா, அம்மை வந்தாலன்றி அல்லது அருளிப்பாடு வந்தாலன்றி அவனுடைய திருவடி வந்தாலன்றி அல்லது ஞானம் வந்தாலன்றி இத்தனை தேரில் திருவடியே ஞானம், அருள் திருவடி அல்லது அம்மை. இந்த நான்கு அம்மை என்றால் அன்னை பராசக்தியினுடைய சொரூபம் அல்லது அவனுடைய திருவடி அல்லது உயிர்களுக்கு ஏற்படுகிற சிறந்த ஞானம், ஓமையில்லாத கலைஞானம், உணர்வறிய விஞ்ஞானம். இது வந்துட்டதுன்னா சாமி அங்க வந்துட்டாருன்னு சொன்னோம். ஆனா தான் சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான் திருப்பெருந்துரை உரை சிவனே எந்தையே ஈசா என் உடல் இடம் கொண்டா யான் இதற்கு இளங்கோர் கைமாறு. நான் என்ன பெரிய உபகாரம் செய்ய முடியும்? மன்னியன் சிந்தை இருந்தாய் போச்சு. ஞானிகள் சொன்ன வாக்குகள் எடுத்துக்கிட்டா பெருமான் சிந்தை மிசையார், சிந்தனையிலேயே இருப்பார். எப்போ திருவடி தோய்வு இருக்கும், நல்ல அடியாளுடைய சிந்தனையிலே இருந்து கொண்டே இருக்குமா. அதனால அம்மாவை போய் சொல்லி அவர்களுக்கு அருள் தருவதற்காக நான் வருகிறேன், ஒன்ன வந்து நான் மன்னம் செய்து கொள்கிறேன். இந்த நிகழ்வு நடக்கிற போது பெரிய பிள்ளை வந்தது. இந்த பிள்ளைகள் மூத்த பிள்ளையார் வந்தார். முன்னாடி இந்த சுவடி கட்டெல்லாம் வச்சிருந்தது. இதெல்லாம் இருக்கிறதுனால தானே எங்க அப்பா எங்க அம்மாவை கோச்சுக்கிட்டாலும் தூக்கி பிடிங்கி கடல் போட்டார். உரிமை பத்தி கோபம் வந்தா பிள்ளைகள் என்ன செய்வாங்க? முருக பிள்ளை சின்ன பிள்ளை வந்தார், அவர் இன்னும் கொஞ்சம் உரிமையானவர், பெரிய பிள்ளையாவது மேலே வளர்ந்த முச்சோத்தூக்கி போட்டாரு. இந்த குழந்தை முருகன் என்ன பண்ணார், கையில வச்சிருந்த சரியான போதும் இருக்கு பாருங்க, அதை வாங்கி கடல்ல போட்டுட்டாரு. இன்னும் எப்படி எல்லாம் நடக்குமான, மனிதர்களுடைய வாழ்க்கை முறை போல இறைநிலைகளை வைத்து காட்டி இல்லைன்னா அதை அனுபவிக்க முடியாது. நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லாமல் வேறு விஷயத்தை சொன்னா யாருக்கும் புரியல. அதனால கதை சொல்றது ரொம்ப, பல இடங்கள்ல கதை சொன்னா கருத்து சொன்னா கேட்க மாட்டாங்க, கதை சொன்னா நம்ம மாதிரி இருக்கு கண்ணீர் விடுறாங்க பெட்டிக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு. நம்ம வீட்டுல நடக்கிற மாதிரி இருக்கு, அத்தை அம்மா சித்தி எல்லாம் நம்ம வீட்டுல இருக்கிறதுதான் அங்க காமிக்கலாம், கரண்டிச்சலோட பாத்துக்கிட்டு இருக்கோம். அப்படி அரிய உரிய விஷயங்களை எல்லாம், அரிய உரிய விஷயங்கள் எல்லாம் வாழ்க்கையோடு பிணைத்து சொல்லலன்னா யாரும் புரிந்து கொள்வார்கள். ஆனால்தான் ஏறத்தாழ ஒரு 50-60 ஆண்டு காலம் வாரியார் சாமிகள் தமிழ்நாடு மட்டுமல்ல பல இடங்கள்லயும் போய் ரொம்ப நுட்பமான விஷயம் சொல்லுவாங்க. அதை எடுத்துக்கிட்டவங்க இலை கொண்டு போனவன் சில பேர் இருப்பான், தழை கொண்டு போனவன் சில பேர் இருப்பான், நல்ல பிஞ்சு கொண்டு போனவன் சில பேர் இருப்பான், காய் கொண்டு போனவன் சில பேர் இருப்பான், பட்டை கொண்டு போனவன் சில பேர் இருப்பான், நல்ல மாங்கனி கொண்டு போனவன் சில பேர் இருப்பான், சில பேர் ஜூஸா பருகிட்டு போனவன். அந்த மாதிரி அவர் பெரிய மரம் போல மாமரம் போல பழுத்தம் பழம் அது. அப்படி என்ன அவங்கவுங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் அதுக்குள்ள எடுத்துக்கொள்ளலாம். அப்படி சொல்ல வல்லார்கள், ரொம்ப எல்லா வகையாகவும் சொல்ல வல்லவர்கள் தமிழ்நாட்டில் இருந்து வரணும். அதுக்கு ஒரு பிரார்த்தனை பண்ணணும், இல்லைன்னா பல 100 பேர் பலனடைந்திருக்கிறார். பல பேர் நான் இப்படி எல்லாம் ஆனேன்னு சொன்னது அவருடைய பேச்சு காரணம். அதனால சுவாமி இங்கே மிகச் சிறப்பாக அவர் அனுப்பினார், அந்த நூலை எடுத்து விநாயகர் பெருமான் போட்டுட்டார். விநாயகருக்கு சாபம் கொடுத்தா தனக்கே சாபம் கொடுத்த மாதிரி அதனால பேசாம விட்டார். முருகனை பார்த்தார், நீ இந்த மாதிரி செஞ்சதுனால மதுரையில போய் நேற்று பார்த்தான், இந்த புலவருடைய தங்கத்தா புலவருடைய கழகத்தை தீர்க்கிறதுக்கு நீ உப்பூரிக்குடி கிழார் மகன் அந்த உருத்திர சன்மன் என்று பெயர் எடுத்து உங்க பிள்ளையா இருந்து வருகிறது என்று சாமி அது நேற்றே கழிஞ்சு வச்சிருந்தா. நந்திய பெருமாளை கூப்பிட்டார், வேலை தெரியாம உள்ள விட்ட பாரு, நீ என்ன காவக்கால பணி செய்கிறவள்னு சொன்னா எஜமானுடைய நேரம் நியமம் எல்லாம் தெரிஞ்சு ஆட்களை உள்ளே அனுப்புறது தடை செய்வதெல்லாம் இருக்கணும். இவ்வளவு சர்வஜாகிரதையா இருக்கக்கூடிய அதிகாரம்பத்தை நந்தி அங்க நழுவி போட்டார். திருவுருள் லயம், நீ வந்து கடல்ல போய் சுறா மீனா போய் கலக்கு, எந்த நேரத்தில் எப்படி யார உள்ள அனுப்புறது தெரியாதவன் கலங்கி போனவன், ஆனால் நீ போய் கலக்கு. அப்படியெல்லாம் நடந்துச்சு. அந்த நீதல் நிலத்து தலைவன் பரதர் கோத்தவன் அவனுடைய தோட்டத்தெல்லாம் பரஞ்சோதி மீண்டும் மிக அழகாக வர்ணிக்கிறார். அங்க போய் கால நாள் மகப்பேர் இல்ல, குவிடல் பெருமான நினைந்து கொண்டிருக்கிறான் பாருங்க. அந்த முருட்டு மனமா இருந்தாலும் இருட்டு உடலா இருந்தாலும் உள்ள என்னமோ ஒளிதிகள் விழமா இருந்தது. அவன் ஒரு நாள் கடற்கரை பக்கம் போகும்போது புன்னை மர நீளம் இல்ல, அம்மா சின்ன குழந்தையா கிடக்குற அங்க மேனைக்கு தாமரை மலர்ல தோன்றினா, கடாதகைக்கு நெருப்பில நீரோடையிலே தோன்றினாடுங்க, நீரோடையில பங்கஜம் என்று சொல்லக்கூடிய தாமரை மலர்ல பங்கஜ வெள்ளியா தோன்றினான். இங்க மதுரையில வேள்விச்சி நெருப்பிலே தோன்றினார். இங்க புன்னை மர நீழலிலே நீதல் நிலத்திலே அந்த கடற்கரை ஓரத்தில் அம்மா குழந்தையாக இருந்து அழுகிறார். ரொம்ப மகிழ்ச்சி இருந்தாள், தன்னுடைய மனைவிடத்தில் கொடுத்தான், மிக மகிழ்ச்சியாக வளர்க்கிறார்கள், விளையாடுகிறார், மிகச் சிறப்பாக விளையாடுகிறார். இந்த விளையாட்டை எல்லாம் ரொம்ப அழகா சொல்றார் பரஞ்சோதி முனிவர். அப்படி வளர்ந்திருக்கிற போது சாமி ரொம்ப நாள் நினைச்சாராம், அம்மா விட்டு பிரிஞ்சு ரொம்ப நாள் இருக்கமே, இப்போ போய் நம்ம சோமசுந்தரராகவோ சுந்தர பாண்டியராகவோ சிறந்த வணிகராகவோ போனா அங்க பொருத்தமா இருக்கும், பொண்ணு கொடுக்க மாட்டான். அந்த மகளுக்கு ஏற்ற நிலையில அவள் வளருகிற இடத்துக்கேற்ப நாம போகணும் என்று சொல்லி அன்னவளுக்கு அந்த மீன்பலை உருவி எடுத்து ஏழுதும் என்ன, அவளுக்கு பொருத்தமான வலைஞர் குலத்து தலைவனாக நம்ம இளைஞனாக போக வேணும்னு வேடமிட்டுக் கொண்டார். அங்க போனார், செமாந்து போனார், கூட ஆட்கள் எல்லாம் வர்றாங்க, எல்லாம் அந்த வலைஞர் குலத்து இளைஞர்களாக வருகிறார்கள். அங்க வந்தவொடனே தலைவன் வரவேற்று பார்த்தா ரொம்ப பெருமிதம் உடையவனா இருக்கையே, எந்த ஊர்னா, நான் மதுரைக்காரன். இந்த மதுரைக்காரன் சொன்னாலே ஒரு பெருமிதம், சில பேர் தஞ்சாவூர்காரன்மா, அதுக்கு மேல ரெண்டு பேர் சொன்னா திருநெல்வேலிக்காரன்மா, இதெல்லாம் அந்த காலத்துல இந்த வினயமா இருக்கக்கூடியவங்க பேசிக்கிற பேச்சு. நான் மதுரைக்காரன், நான் வல்லவன், மதுரையிலே மீன்வலை வீசி பெருநிலையிலே பெருமிதமாக வாழ்கிறவனுடைய மைந்தன் நான். மதுரையில் என்னன்னா கடல் இல்ல, கடல் போன்ற குளங்கள் இருக்கு, ஏரி கம்மாயெல்லாம் இருக்கு, அங்க மீன் வலை வீசி வாழ்வு பெறுகின்ற ஒரு தலைமகனுடைய பிள்ளை நான். நான் எப்படிப்பட்டவன், படைத்து அழித்து காக்கின்ற முச்சொழில் செய்ய வல்லவன். முதல்ல இந்த இயல்பா சொன்னார், நான் எல்லாவற்றையும் உண்டாக்கி காத்து அழிக்கக்கூடிய ஆற்றல் உடையவன் சொல்லிட்டு அப்புறம் இன்னொரு வாக்குமூலம் கொடுக்கிறார் சாமி. சாமி முதல்ல ஒரு வாக்கு உண்மையான வாக்குமூலம் கொடுத்துட்டார், அடுத்த வாக்குமூலம் என்ன கொடுக்கிறார், வான் மீன் எல்லாம் வலை கொண்டு ஓச்ச வல்லவன். மிகப்பெரிய மீன் கூட்டங்களை எல்லாம் வலையிலே அகப்படுத்தி விடுகிற ஆற்றல் உடையவன். அங்க மீனவனாய் வெளிப்படுமாயிடிலே என்று பேசுவார் மாணிக்கவாச சாமி. அங்க அவன் மலையாக இருக்கிறான், அந்த மலையாக இருக்கிறவன் தான் கையில அகப்பட்டுக் கொள்கிறான். பக்தி வலை வீசினா அதுல அவன் அகப்பட்டுக் கொள்வான். இவன் வந்து அருள் வலை வீசி அன்புடையவர்களாகிய வான் மீன்களை எல்லாம் கவர்ந்து கொள்ளுகிற ஆற்றல் உடையவன். தான் வீசுகிற வலையில ஒரு உயிர் கூட தப்பக்கூடாது, இடையராது வீசிக்கொண்டே இருக்கிறான். பிறவி பெருங்கடல்ல இடையதாவது எப்படி அவர்கள் தொழில் செய்கிறார்களோ இடையதாவது மீன் படுகிறதோ, எங்கேயாவது குறையுதான் மீன்பிடி தொழில், இடையதாவது ஏதாவது மீன் மீன் பிடிக்கலன்னா அவங்களுக்கு வாழ்க்கை இல்லை வர்றவர்களுக்கு. அதுபோல இறைவனுக்கு அடியாரளை வலை வீசி பிடிக்கலன்னா அவனுக்கு வாழ்க்கை இல்லை. அவனுடைய வாழ்க்கை என்ன என்று சொன்னால் இடையதாவது அடியாரளை ஆட்கொண்டு கொண்டே இருப்பது. திருவிழாகிய வலையை வீசி அன்புடையவனாகிய அந்த வான் மீன் விசிறுகிறவனாக இருக்கிறான் பெருமான். அந்த நிலையிலே நான் மீன் கலைஞர் சொன்ன உடனே என்ன இவன் முன்னுக்கு முன் மரணா சொல்றானே, நான் படைத்து காத்து அழிக்க வல்லவன் சொன்னான், இப்ப மீன் வலைஞன் சொல்றானே, இவனுடைய உண்மை நிலையை பார்ப்போம்னார். அங்க சொல்லா மீன் கடல்ல நந்தியம் பெருமான் போய் கலக்கிக்கிட்டு இருக்கார், ஆனாலும் படகுகள் எல்லாம் செறிஞ்சு போச்சு, வலை வீசினா வலையெல்லாம் அருள் போச்சு, என்ன பண்ணுவது, இந்த மீனவ தலைவனாகிய இந்த பெருமானே போய் அதை பிடிக்கணும்னு பார்த்தான், ஒன்னும் நடக்கல. எப்படி அறிவுடைய அன்பர்கள் எல்லாம் தேடி பார்த்தாலும் அகப்படாத திருவடி இருக்கோ, அது மாதிரி இந்த மீனும் இவனுடைய வலையில் அகப்படல, குழந்தை போய்விட்டது. ஆனால பார்த்தான், நீ இவ்வளவு வல்லாளன்னு சொல்றிய, இந்த சுறா மீனை பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா என் பொண்ணை தருவேன்னா, அந்த மாதிரி சொல்லுவதற்கு ஏற்ற பெருமித தோற்றத்தோட போனதுனால என் பொண்ணு தருவார். அப்படியே ஏறினார். இவர் ஏவிய அந்த நந்தியம் பெருமான் வணங்கி வந்து வலையில விழுந்தார், கரை சேர்த்தார், திருமணம். இப்படி வலை வீசி ஒரு திருமணம் நடந்த ஒரு அற்புத திருவிளையாடலையும் இந்த இறுதி பகுதியிலையும் வைக்கிறார். திருமணத்தை முதல் பகுதியில் வச்ச மாதிரி இறுதி பகுதியிலையும் வைக்கிறார். இப்படி பெருமானே இந்த செயல்கள் எல்லாம் நிகழ்த்திய பிறகு மதுரையில 59வது திருவிளையாடலாக ஒரு திருவிளையாடல், அது என்ன, 58வது திருவிளையாடல், வாதவூர் அடிகளுக்கு உபதேசம் பண்ணிடுது. உபதேசம், உபதேசம்னா என்ன, கேட்கிறவர்களுக்கு தான் உபதேசம், கேளாதவர்களுக்கு உபதேசம் கிடையாது. பெருமான் பலகாலம் சிறந்த அறிவு நலம் வாய்ந்தவராக மதுரையினுடைய வைகையாற்றினுடைய வடகரையில் இருக்கக்கூடிய திருவாதவூர் என்ற ஊர்ல தோன்றி அருளினார். அந்த வாதவூர் எப்படின்னா சங்க காலத்திலேயே சிறப்புற்றிருந்தது, பரம்பு நாட்டு அரசனாகிய பாரியனுடைய 300 ஊர்களில் அது ஒரு ஊர். திருவாரூர் இருக்க அது பாண்டி நாட்டினுடைய எல்லையில் இருந்தாலும் பரம்பு நாட்டுக்குள்ள ஒரு பகுதியாக 300 ஊர்கள் வழங்கிய 300 ஊர்களில் தென்பரம்பு நாட்டு திருவாரூர் என்று சொல்வார்கள். அந்த திருவாரூர்ல திருவாரூரர் அவதரிக்கிறதுக்கு முன்னாடியே பொய்யா நாடு அந்தணனாக இருக்கிற கபிலனும் அங்கே தோன்றியிருக்கிறார். அங்கே அந்த கோவிலுக்குள்ளேயே கபில தீர்த்தம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த கபில தீர்த்தத்தை நாம தீர்த்தம் ஆடித்தான் உள்ள போய் பெருமான, அந்த கபில தீர்த்தம் தான் பெருமானுக்கு திருமஞ்சன் ஆட்டுகிற தீர்த்தமாக இருக்கு. ஒரு கணறு வடிவத்தில் இருக்கு கபில தீர்த்தம், அக்னி தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம், விஷ்ணு தீர்த்தம் எல்லாம் இருந்தாலும் ரொம்ப அணுக்கமா இருக்கிறது கபில தீர்த்தம். ஏன்னா புலவர்களை ரொம்ப அணுக்கமா ஆண்டம் வச்சுக்குவான். அந்த ஊரிலே அமாத்தியர் குலம் என்று சொல்லக்கூடிய அமைச்சு தொழில் செய்யக்கூடிய அந்தனர் குலத்துல வந்து இவர் பிறக்கிறார். 16 ஆண்டுக்குள்ள எல்லா கலைகளும் கற்று நிறைய அறிவுடையவராக இருக்கிறார். எந்த வேலைக்கும் இவர் அப்ளிகேஷன் போடல, அறிவுடையவனாறு அரசும் செல்லும் என்று ஒரு கருத்து. இவர் அறிஞர் என்ற கேள்விப்பட்டு உரியவர்களை அனுப்பி அழைத்து தன்னுடைய அமைச்சராக ஆக்கிக் கொண்டான் பாண்டியன் அரிமர்த்தனன். பொருத்தமா வேலை செய்கிறார், திருத்தமா வேலை செய்கிறார். உடனே முதலமைச்சராக ப்ரமோஷன் கிடைச்சிச்சு. அந்த காலத்துல அப்பாயின்மெண்ட் பண்றது அமைச்சர், இப்ப தேர்ந்தெடுக்கிறது. ஆக உயர்ந்தவர்கள் தக்கவர்கள், அவர்களை நியமித்தார்கள், உயர்ந்தார்கள். தென்னவன் பிரமராயன் பட்டம் பெற்றார். அப்பத்தான் எது எது என்று ஆய்வு செய்கிறார். ஒரு நல்ல பதவியில் இருக்கிற போதுதான் சிந்தனைகள் நன்றாக கூர்மையா இருக்கும். செயல் செய்கிறவர்களுக்கு தான் சிந்தனை நன்றாக கூர்மையா இருக்கும். அந்த சிந்தனை வைத்தினாலே இந்த வைகையாறு இருக்கிறதே, அந்த வைகையாறு என்ன செய்தது, கடல் வயிற்றை போய் நிரப்பலையா பரஞ்சொன்மன் சொல்ற. தக்கவர்கள் வழங்கினா வழங்குகிறவர் யார் பெறுகிறார்களோ அவர்கள் வறுமை உடையவர்களா, அந்த வறுமையை நீக்க நாம் பொருள் கொடுத்தால் அதை தக்கவாறு பயன்படுத்துவார்களா. இப்ப செல்வேறு போட்டா அவன் கெட்ட காரியம் பண்ணுவான், இப்படியெல்லாம் சொல்றாங்க. அது மாதிரி வைகையாரும் தகுதி அறிந்து கொடுத்தால் அந்த கொடுத்ததுக்கு ஏற்ற பயனூட்டுகிற தன்மை இருக்கிறதா என்று பார்த்து இந்த கூவல் நிலம் இதுக்கெல்லாம் கொடுத்ததை தவிர பயன்படாத கடலுக்கு கொண்டு போய் தண்ணீரை கொடுக்கலையா. ஏன்னா யாருக்கும் பயன்படாது, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாது. அப்படிப்பட்ட வைகை கரையில இவர் பிறந்ததுனால வாழ்க்கை பயன்பட வேண்டும், பெற்ற பிறப்பு இருக்கிறதே அதை மதிக்க வேண்டும், மதித்தவாறு பயன்படுத்த வேண்டும் என்று நினைக்கிற நினைப்பு வந்தது. அந்த நினைப்பினாலே எது விவேக அவிவேகம் என்று சொல்றார். அறிவில்லாத நிலை, அறிவுடைய நிலை, அந்த ரெண்டிலையும் கால் நெஞ்சம் கால்பட்டு பல்வேறு வகையான நூல்களை எல்லாம் படித்து படித்து அதனுடைய உண்மை பொருள் தெரிவதற்கு தக்க ஒரு குருநாதன் வேண்டும் என்று நினைக்கிறார். அந்த குருநாதனை நினைக்கிற போது அவருக்கு விருப்பம் ஒன்று உண்டாகிவிட்டது, ஒரு நிலை அடைய வேண்டும் என்று. அது என்னன்னா மேலான நிலைமை, மேலான நிலைமை. அத பரகதி என்று சொன்னால் பரகதி பாண்டியருக்கு அருளினை, இவருக்கு அடுத்த பாண்டியனுக்கு முதல்ல கொடுத்தார். அந்த பரகதி மேலான நிலைமை, இடம், நடை. அந்த நிலையை விரும்பி நினைக்கிறார். மெய்மயாம் பொருள் விவேகமும் வேறுபாடாய பொய்மயாம் பொருள் விவேகமும் குன்றியுள் தோன்ற அறிவிலே விளைகிற முதிர்ந்த நிலை. குன்றியுள் தோன்ற மெய்மயாம் பொருள் விவேகமும் வேறுபாடாய பொய்மயாம் பொருள் விவேகமும் குன்றியுள் தோன்ற இம்மையாசையும் மறுமையில் ஆசையும் மிகந்தே. இப்படி தோன்றுமானால் இந்த பிறப்புல ஆசை என்பது அவிந்து போய்விட வேண்டும். ஈசனோடாயினும் ஆசை அருமின்கள், ஆசை அருமின்கள், ஆசை அருமின்கள், ஈசனோடாயினும் ஆசை அருமின்கள். வழிபாடு செய்வதனுடைய கடமைதானே தவிர வழிபாட்டினுடைய பயனாக எனக்கு ஒரு நிலை வேண்டும் என்று நினைக்கிற நினைப்பு ஒழுந்தி போவதுதான் ஆசை அருந்தல். கடவுளை வழிபாடு செய்வது என்னுடைய கடமை, கும்பிடல் என்னுடைய வாழ்வியல் பாங்கு. அதற்காக நான் உன்னை விரும்புகிறேன் என்று இறைவன் கருதி கொடுத்து விடக்கூடாது. ஆனால் சொன்னார் இம்மையாசையும் மறுமையில் ஆசையும் இகந்து, ரெண்டையும் நீக்கிவிட்டார். இம்மை மறுமை, அதுக்கு பிறகு அம்மை ஒன்று இருக்கிறது. இம்மை என்று ஒன்று இருக்கிறது, மறுமை என்றால் அடுத்த பிறப்பு, அது என்ன என்று தெரியாது. ஆனால் அதுக்கு மேல அம்மையும் ஒன்று இருக்கிறது. அம்மை என்பது நீட்டிங்கு வாரா நெறி, நீட்டிங்கு வந்து நினைப்பிறவி சாராமே கள்ள புலக்குரம்பை கட்டளிக்க வல்லானே, நள்ளிரலில் நட்டாம் பயந்தாடு நாதனே, இல்லை கூத்தனே தென்பாண்டி நாட்டானே, அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்கரியானை சொல்லிக் கொண்டே இருக்கிற நிலை, சொல்லிக்கொண்டே இருக்கிற நிலை, நீந்து கொண்டே இருக்கிற நிலை. அந்த நினைதலும் சொல்லுதலும் ஆகிய அனுபவத்துக்குள்ள ஆண் இருக்கிற மலத்தால் என் தலைமையில் வைத்து அங்கே அனுபவத்தை தருகிற ஒரு நிலை. அது பேசவனாதது, வாசித்து காணவனாதது, எந்த நிலையிலும் அறிய முடியாத ஒரு அனுபவம், அதுதான் அம்மை. ஆனால்தான் அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதும் ஐயுறவில்லையே, சுந்தரருடைய வாக்கு. இப்படி அந்த பரகதியை விரும்பினாலே என்ன ஆசையும் இகந்து என்ன நிலையில் இருக்கணும், ஆசையை விட்டுடுவான் சில பேர், ஏன்னா இதனால ஒன்றும் பயன் இல்லைன்னு நினைச்சு. ஆனால் நிலை ஒன்று இருக்கிறது, செம்மையாகிய கருத்தராய். இந்த செம்மை என்பதை கடையை சொல்வார், செம்மையில நிற்கிறத சொல்வார், சிதடரோடும் திரிவேனை என்று பேசுவார். வீணாக அலைக்கழித்துக் கொண்டிருக்கிற கூடாது. இந்த ஆசை இல்லாம சில பேர் இயல்பாக பல்வேறு நிலைகளில் ஈடுபட்டு ஆசை என்று கிடையாது, அறியாமல் பல நிலைகளில் வாழ்வார்கள். அப்படி இல்லாமல் செம்மை என்ற ஒரு நிலை இருக்கிறது. அந்த செம்மையாகிய கருத்தனாய் பரகதி தேர்ந்திருக்கிற போது பெருமான் எப்படி நமக்கு குருவாக வருவான், குருவாய் வருவாய் அருள்வாய். போதனாகிய குருபரன் வருவது எப்பொழுது? குருபரன் என்று சொன்னா எனக்கு இவர்தான் குரு, எனக்கு இவர்தான் குரு. அவருக்கும் அறிவு இல்லை. குருடும் குருடும் குருட்டா ஆடி குழியில் விழுகிற குருநாதர்கள் சீடர்கள் இருக்கிறாங்க வளர்க்கு. அது இன்னாலும் சொல்லக்கூடாது, அவரவரும் தெரிந்து கொள்வார்கள் அனுபவத்தில். இங்க போதம் தருகிற குருபரன், அவனும் அறிவுடையவனாக இருக்கணும், அவன் அறிவு வழங்குவதற்கு ஏற்ற ஆற்றல் உடையவனாக இருக்கணும். அப்படி வழங்கினாலும் ஏற்றுக்கொள்கிற பக்குவம் உடையவனாக இவன் இருக்க வேண்டும். அவன் எப்படி நமக்கு வந்து அருள போகிறான் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார், அது தவமாக வைத்திருக்கிறார். நிறைய கல்வி கேள்வி எல்லாம் அனுபவம் தான் இருக்கு, ஆனால் இந்த தொட்டு காட்டுகிறது இதுதான் இப்படித்தான் என்று இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டுகிற தெய்வம் எப்பொழுது வரும், குருநாதன் எப்படி வருவான், எப்பொழுது வருவான் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறார். கரவிலாத பேரன்பினுக்கு எழிவரும் கருணை புறவனார் அன்றி. கரவிலாத பேரன்புக்குத்தான் எளிமையாக வருவான். கரவின்றி நன்மாமலர் கொண்டே இரவும் பகலும் நினைவார்கள். அவர்களுக்குத்தான் ஊனத்திருளை நீக்கி ஞான பொருள் தருவான் பெருமான். கரவிலாத பேர் அன்பினுக்கு எழிவரும் கருணை குறவனார் அருளன்றி. இக்கொடியவன் பாசம் புறையில் கேள்வியால் குற்றமில்லாத கேள்வினாலே மட்டும் நாம் பெற்றுவிடலாம் என்று நினைப்பது கடப்பது, அந்த நிலையிலிருந்து கடந்து செல்வது என்பது புனையினால் அன்றி. தெப்பமில்லாமல் உழவு நீர் கடல் கரங்கொடு நீந்துவதுவக்கும் வலிமையான கடலை கைகளினாலே நீந்தி கடந்து விடலாம் என்று கருதுவது போல இருக்கிறது. அதனால்தான் சிவஞான போகத்துல எட்டாம் சூத்திரத்துல சாமி வந்து நீ யார், ஞானத்தால் தொழுவார் சில ஞானிகள், நான் தொழக்கண்டு தொழ வேண்டும். அப்படி காட்டுகிறவர்கள் யார், சுட்டி காட்டுகிறவர்கள் யாரு, நமக்கு குருநாதர். அவர் எப்படி வேணாலும் எந்த வடிவத்தில் வேணாலும் வரலாம், அவர்களுடைய நிலைக்கு தக்கபடி. மாணிக்க வாசகருக்கு கால் காட்டி ஆண்டான், திருஞான சம்பந்த பெருமானுக்கு பால் கொடுத்து ஆண்டான். அவருக்கு சூளை அவருக்கு ஓலை, அருளிப்பாடு எப்படி வரும் என்று நமக்கு தெரியாது. எங்கேனும் யாதாகி பிறந்திடீனும் தன்னடியார்க்கு இங்கே அருள் புரியும். இங்கேன்னு கொடுப்பாராம் உடனே, எங்கே எப்படி பிறந்தாலும் தந்தான் அவரவருடைய தகுதி. அவன் எப்படி பிறந்திருக்கான்னு பார்க்கறதுதான் பிறப்புக்கும் என்று வள்ளுவர் பெருமாள் சொன்னார். சிறப்பு உவா செய்தொழில் வற்றினார். பெருமான் செய்கிற அருளிப்பாடு இருக்க சிறப்பு அவரவருடைய வினைகளுக்கேற்ப செய்தொழில் வேற்றுமையினால் சிறப்பு. பிறப்புக்கும் பெருமானுக்கு எல்லா பிறப்பும் ஒன்றுதான். அவன் செய்கிற அருளிப்பாடாகிய சிறப்பு ஒவ்வா, ஏன் செய்தொழில் இவர்கள் ஆற்றுகிற வினைகளுக்கு ஏற்ப அப்படின்னு தோணு. தப்பு தான் மன்னிச்சுங்க, தப்பு தான் மன்னிச்சுங்க. இங்கே தோணுன்னு சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட. சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையினால், அதனால பிறப்பை கருதி பெருமான் எதுவும் செய்வதில்லை. எங்கேனும் யாராகி பிறந்தடியும் தன்னடியாருக்கு இங்கே என்று அருள் புரியும் எம்பெருமான். அதனாலதான் அங்க போய் ஐந்து புல வேடத்துக்குள்ளே கட்டுப்பட்டு இருக்கிற இந்த உயிரை மீட்டுக் கொண்டு வருகிறான். நீ பெரிய ராஜகுமாரனுடைய பிள்ளை, இங்கே இருக்கக்கூடாது, அறியாமைக்குள்ள இருளிலே இருக்கக்கூடாது. காராரும் ஆணவமான காட்டை அகழ்ந்து அவன் வெளியாக்கி அங்கே மிகச்சிறந்த அகழ்ந்தெடுக்கக்கூடியவன். யாருக்கும் தெரியாது தானம் என்பது கிழங்காக கண்ணுக்கு தெரியாததாக நான் இருக்கிறேன் என்று காட்டாததாக இருக்கிறது உயிருக்குள்ளே. அதை காட்டுவதற்கு குருநாதன் தான் வரவேணும். அந்த குருநாதன் எப்பொழுது வருவான்? நான் வெறும் கல்வி கல்விகளினாலேயே கடந்து விடலாம் என்று கருதுகிற நிலையிலே இருந்து பெருமானுடைய திருவருள் குருவர்களாக வருமானால் நமக்கு அந்த அருளிப்பாடு கிடைக்கும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார். வருகிறவர்கள் எல்லாம் வருகிறவர்கள் எல்லாம் பல உஷாப்புகிறார், யாராவது குருநாதராக கிடைப்பாரான்னு பார்க்கிறார். அப்படி அவருக்கு கிடைக்கல. ஆனாலும் அமைச்சர் தொழில் செய்து கொண்டிருக்கிறார். அதுல மனம் ஒன்றி வேலை செய்ய முடியல. உள்ளம் வேறுபட்டு அமைச்சியல் நெறியில் இன்று ஒழுகும் வள்ளலார். ஒரு பெரிய வள்ளல், ஞான வள்ளல். அவர் திருப்பணிக்கு செய்த வள்ளலும் கூட பாண்டியனுடைய பணத்தை எடுத்து திருப்பணி செய்தார். அந்த திருப்பணி செய்த பெருமை மட்டுமல்ல, இந்த சொல் திருப்பணி கல் திருப்பணி மட்டும் அவர் செய்யல, சொல் திருப்பணியும் பண்ணியிருக்காரு. அது பிறகு ஒரு உயர்ந்த ஞான தானம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. இறுதி வரைக்கும் நினைந்து நினைந்து உருகி உருகி படிக்க வேண்டிய ஒப்பற்ற அருள் ஞான நூல்